அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 24,
குரல் 93. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். உரை. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, கண்டபொழுதே முகத்தான் விரும்பி இனிதாக நோக்கி அகத்தான் அகத்தானாம் இன்சொலினதே அறம். பின் நன்னிய வழி மனத்துடன் ஆகிய இனிய சொற்களை சொல்லுதலின் கண்ணதே அறம்.
திருப்ப திருப்ப சொல்லுகிறார் பாருங்க. இப்ப முதல் குரலில் என்ன சொன்னார், கொடுப்பதா இன்சொல் பேசுவதும் முகமலர்ச்சியும் காட்டுவதா பெரிது என்ற உடனே இன்சொல் பேசி முகமலர்ச்சி காட்டு. திருப்பியும் சொல்லுகிறார், கொடுப்பது அறம் என்று நினைக்காதே, கொடுப்பதுதான் அறம் என்று நினைக்காதே. அது ஒரு முட்டாளும் கொடுப்பான், பிடிக்காதவனும் கொடுப்பான், அதுவல்ல அறம். அறம் எங்கே தங்கி இருக்கிறது என்றால், நீ இன்சொல் பேசுவதிலும் முகமலர்ச்சி காட்டுவதிலும் தான் அறம் தங்கி இருப்பது. கொடுப்பது அதன் வெளிப்பாடே தவிர அதுவல்ல அறம் என்பதை திருப்பியும் ஒரு குரலாலே சொல்லுகிறார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, அன்போடு இனிமையாக பார்த்து, அகத்தானாம் இன்சொல்லினதே அறம். உள்ளத்திலிருந்து இனிய சொல்லை பேசுவ அளவிலேயே அறம் முடிந்து விட்டது. கொடுத்தல் அதற்கு பிறகுதான். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, கண்டபொழுதே முகத்தான் விரும்பி இனியதாக நோக்கி.
திருவள்ளுவருடைய தராசு எவ்வளவு உயர்ந்த தராசு! அறம்பொருள் இன்பங்களை அவ்வை வரையறுக்கிறாள். அவ்வை வரையறுக்கிற ஒரு பாடல் வெண்பா இருக்கிறது, ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரணை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பெரின்ப வீடு. ஒரு ஒரு வெண்பாவுக்குள்ளே நாளும் சொல்லுகிறார். அதில் அந்த அம்மா சொல்லுது, ஈதல் அறம் என்று சொல்லிவிடுகிறார். கொடுப்பதுதான் அறம் என்கிறார். அது அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாம இல்லை, வெண்பாவுக்குள்ள அமைக்க வேண்டும் சொன்னார். அதுக்கு விளக்கம் பண்ணுகிறார் திருவள்ளுவர், கொடுத்தல் என்பது மூன்றாம் நிலை. அது எப்போ நீங்க பார்க்கணும், முன்னே படிச்சோம், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கிறேன். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகு வானம் வழங்காதிரின் என்ற குரலுக்கு பரிமளர் உரை எழுதுகிற பொழுது எழுதினார். தானம் என்றால் என்ன, தவம் என்றால் என்ன என்று உரை எழுதினார். நீங்கள் உங்கள் முகக்குறிப்பிலே நீங்கள் எல்லாரும் நல்ல ஞாபகம் வைத்திருப்பது தெரிகிறது. தானம் தவம் என்றது ரெண்டுக்கும் பரிமளர் விளக்க, தானம் என்றதுக்கு என்ன எழுதினார் என்றால், அறத்தான் வந்த பொருளை தக்கார்க்கு உவகையோடு கொடுத்தல். இதே அவையார் தான் சொல்லிச்சு, எஞ்ஞான்றும் சாகாமல் கற்பதுவே கல்வி என்று. ஒருக்கா படித்தா அந்த படிப்பு பிறகு அப்படியே உள்ள நிற்க வேணும். அதுக்கு தான் இளமையில படிக்க வேணுங்கிறது. நம்ம மாதிரி கிடடு தட்டின பிறகு படித்தா நிற்காது. திருப்பி திருப்பி நான் சொல்ல வேண்டிய தேவையும் மறந்து போய் சொல்வதும் உங்களுக்காக சொல்வதுமாக திருப்பி திருப்பி சொல்வதற்கு காரணம் இளமையில படிக்காம தவறிவிட்டோம். ஆனா ஒன்றும் தப்பில்லை, இப்போவாவது படிக்கிறோமே என்று சந்தோஷப்பட வேண்டியதுதான். அவ்வையார் தான் சொல்லுகிறார், அந்த பாட்டு மறந்து போச்சு, அது பாட்டு இந்த வரி தான், எஞ்ஞான்றும் சாகாமல் கற்பதுவே கல்வி, பிறர்
நன்றாக காண்பதுவே காட்சி,
ஒன்றாக காண்பதுவே காட்சி, நன்மை தீமை இரண்டையும் சமமாக பார்க்கிற அந்த அருள்நிலை தான் காட்சி. ஒன்றாக காட்பதுவே காட்சி, வென்றான் தன் வீரமே வீரம். சும்மா கையில சண்டை பிடிக்கிறதுக்கு பேரெல்லாம் வீரம் இல்லை. எவன் தன் புலனை அடக்குகிறானோ அவன் தான் வீரன். அவனை அடைக்கினேன் இவனை அடைக்கினேன் எல்லாம் வீரம், மாடை அடைக்கினேன் அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. தன்னை அடைக்கினேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் வீரன். புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம், எஞ்ஞான்றும் சாகாமல் கற்பதுவே கல்வி,
பிறர் தம்மை
ஏவாமல் உண்பதுவே ஊன். சாப்பாடுண்டா என்ன, எது சாப்பாடு என்றால், ஏ அதை செய்யணும்னு சொன்னோனே நான் செய்யாமல் இருக்க முடிஞ்சு சாப்பிட்டா தான் சாப்பாடு. மற்றவன்கிட்ட கையேந்தி சாப்பிட்டா அவன் செய்கிற சொல்கிறபடி செய்ய வேண்டி வந்துடும். அப்படி ஏவாமல் சாப்பிடு, அதாண்டா சாப்பாடு. அந்த அவ்வைக்கிழவி ஒரு பெரிய பெரிய ஆள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாரும் பெரிய ஆக்களாக தான் இருக்கிறார்கள் நம்ம விட. அப்போ எஞ்ஞாமல் சாமுங்க, அப்போ படித்ததும் ஞாபகத்தில் வச்சிருக்க முயற்சிக்க வேணும், திரும்ப திரும்ப சொல்ல ஞாபகத்தில் நிற்கும். அதுதான் பரிமளர் சொன்னார், அறநெறியான் வந்த பொருளை தக்கார்க்கு உவகையோடு கொடுத்தல். இந்த இவர் மூன்று நிபந்தனை போட அந்த அம்மா நாலு, திருவள்ளுவர் அந்த குரல்ல நாலு நிபந்தனை போடுகிறார். என்னென்றால், தர்மம் என்றால் என்னவென்றால் கொடுத்தல் என்று நாங்கள் லேசா சொல்லிவிடுவோம். கொடுத்தல் அல்ல தர்மம். முதல் அறநெறியாலே அந்த பொருள் வந்திருக்க வேண்டும், நேர்மையா சம்பாதிக்க வேண்டும். இது இல்லாட்டி அது கொடுத்தல் இல்லை. பிறகு தக்கவர்களுக்கு அது போய் சேர வேண்டும், இரண்டாவது நிபந்தனை. பிறகு சந்தோஷமா போகணும். இதுனா இவன் சொல்லித்தானே கொடுக்க வேண்டியிருக்கு என்று நினைச்சு கொடுக்கப்படாது, அவனுக்கு மகிழ்ந்து. நாலாவதுதான் கொடுத்தல், அறநெறியான் வந்த பொருளை தக்கார்க்கு உவகையோடு கொடுத்தல். நாலாவதுதான் கொடுத்தல், எப்பவும் கொடுத்தல் கடைசிதான். இங்கேயும் சொல்லுகிறார், இந்த இந்த வரிசையிலே முதல் முகமலர்ச்சி, பிறகு இன்சொல், அதுக்கு பிறகுதான் கொடுத்தல். ரெண்டு குரல்ல அந்த கருத்தை வலியுறுத்துகிறார். அகத்தான் முகன் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, அமர்ந்தென்றால் அன்போடு இனிமையாக நோக்கி, அகத்தானான் இன்சொல் இனி. இது ரெண்டும் முடிஞ்சதா? அறம் முடிஞ்சதா? கொடுத்தல் கொடுக்காதெல்லாம் பிறகு. வேறு எந்த ஒரு இனமும் இதை சொல்லாது. நாங்கள் அறம் என்றால் கொடுப்பது என்றுதான் நாங்கள் நினைப்போம். கொடுப்பது கடைசி, அது அது கொடுக்க வேணும். இது ரெண்டும் இருந்தால் அது கொடுப்பான். ஆனால் இது ரெண்டும் செய்ய வேண்டும், இது ரெண்டும் அற, இந்த ரெண்டு செய்த அளவிலேயே அறம் பூரணப்பட்டு விடும் என்பதை இந்த குரல்லையும் சொல்லும்.
முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, கண்ட பொழுதே முகத்தான் விரும்பி இனிதாக நோக்கி, அகத்தானாம் இன்சுலினதே அறம், பின் நன்னிய வழி மனத்துடன் ஆகிய இனிய சொற்களை சொல்லுதலின் கண்ணதே அறம். உரைக்குறிப்பு:
சொல்லுதலின் கண்ணதே, இதெல்லாம் பழைய தமிழ், சொன்ன அந்த சொன்ன அளவிலேயே என்று அர்த்தம், சொன்ன அளவிலேயே அதுதான் அறம்.
உரைக்குறிப்பு: நோக்கி என்னும் வினையச்சம் இன்சொல் என அடையெடுத்து நின்ற முதல்நிலை தொழிற்பெயர் கொண்டது.
இந்த வசன அமைப்புக்கான இலக்கணம் சொல்லுகிறார், அது நான் மேல போறேன், பிறகு அது சொல்லுறேன். இலக்கணம் ஒரு வசனம் அமைக்கிற பொழுது அந்த வசனம் எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது என்று முடித்து காட்ட வேண்டும். அப்பதான் அது செம்மையான இலக்கண வசனமாக இருக்கும். இந்த குறள் வசனம் எப்படி முடிகிறது என்று எடுத்து காட்டுகிறார். சும்மா உத்தரம் வாசியுங்கள்.
நோக்கி என்னும் வினையச்சம்,
நோக்கி என்பது ஒரு வினையச்சம், அது எங்கே வந்து முடிகிறது என்று காட்டுகிறார்.
இன்சொல் என அடையடுத்து,
அடையெடுத்து நின்ற முதல் நிலை தொழில் பெயர் கொண்டு முடிந்தது என்கிறார். இன்சொல் என்றதிலே வருகிற இன்சொல் என்பது இன் என்பது அடை, சொல் என்பது ஒரு தொழிற்பெயர். ஆகவே அந்த தொழிற்பெயருடைய முதல் சொல்லுதல் என்பதிலே அந்த சொல் என்பது முதல் நிலை. அப்ப இன்சொல் அந்த தொடங்குகிற முடிவு இந்த சொல்லோட முடிகிறது என்று அந்த வசன அமைப்பை காட்டுகிறார். அதுல ரொம்ப நான் உங்களை ஈடுபடுத்தவில்லை, இலக்கணத்துக்குள்ளே ரொம்ப போறதாக இருக்கும். மேலே படியுங்கள்.
நோக்கி என்னும் வினையச்சம் இன்சொல் என அடையடுத்து நின்ற முதல்நிலை தொழிற்பெயர் கொண்டது. ஈதலின் கண்ணது அன்று என்றவாறு.
கொடுத்தலின் கண்ணது அல்ல அறம், கண்ணது அல்ல என்றால் என்ன, கொடுக்கிற இடத்திலே கொடுப்பதிலேதான் அறம் தங்கி இருக்கிறது என்று நினைக்காதே. இனிய முகத்தை மலர்ச்சியோடு வைத்து இனிய சொல் சொல்வதிலேயே அறம் முடிந்து விட்டது என்பதை இரண்டாம் தரமாக வலியுறுத்துகிறார். இதிலே இன்னொரு விஷயம் இருக்கிறது, ஒவ்வொரு சொல்லும் அர்த்தத்தோடு கூடிய சொற்கள். இப்போ நான் நீங்கள் எனக்கு பார்வைக்கு படுகிறீர்கள். இப்படி ஒரு எங்கள் பார்வையிலே படுகிற விஷயத்தை ரெண்டு சொல்லாலே தமிழ் சொல்லும். ஒன்று பார்த்தல், அடுத்தது நோக்குதல். பார்த்தலுக்கும் நோக்குதலுக்கும் இடையிலே வித்தியாசம் உண்டு. நாங்கள் இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுட்டோம். பார்த்தல் என்பது வேறு, நோக்குதல். பார்த்தல் என்பதற்கும் நோக்குதலுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒரு கருத்தில்லாமல் ஒன்றை காணுவதற்கு பார்த்தல் என்று பெயர், ஒரு கருத்தோடு காணுவதற்கு நோக்குதல் என்று பெயர். நோக்கத்தோடு கூடி பார்த்தல் நோக்குதல். ராமன் சீதையை பார்க்க பொழுது கம்பன் என்ன சொல்லப்பட்டான், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அதாவது பார்க்கிற பொழுதே இவள் என்னவளாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ராமனும், இவன் என்னவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சீதையும் பார்த்தபடியால் அங்கே நோக்குதல் என்று சொல் போட்டான். இங்க பாருங்க, பார்த்தல் என்று அகத்தான் அமர்ந்திருந்து பார்த்து என்று போட்டிருக்கலாம் தானே திருவள்ளுவர். பார்க்கப்படாது, நோக்க வேணும், ஐயோ இவருக்கு நாம என்ன செய்ய முடியும் என்று அந்த எண்ணத்தோடு பார்க்கிறது என்றபடியால் நோக்குதல் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார். இதெல்லாம் நாங்க கவனிக்க வேண்டிய வார்த்தைகள்.
இவை இரண்டு பாட்டாலும் இன்முகத்தோடு கூடிய இன்சொல் முன்னரே பிணித்துக் கோடலின் விருந்தோம்புதற்கண் சிறந்தது என்பது கூறப்பட்டது.
இது ரெண்டுமே மற்றவர்களை பற்றிவிடும். இன்முகமும் இன்சொல்லும் பற்றிவிடுகிறபடியால் விருந்துக்கு அது ரெண்டுமே முதல் தகுதியாக இருக்கிறது என்பதை இந்த ரெண்டு குரலிலே சொல்லிவிட்டார். முதல் குரலிலே அறத்து இன்சொல்லுக்கு இலக்கணம் சொன்னார், விருந்துக்கு இது ரெண்டும் காணும் என்பதை முன்னுக்கே அடுத்த ரெண்டு குரலிலே சொல்லி முடிக்கிறார்.
குரல் 94. துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு. உரை: யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு, எல்லார் மாட்டும் இன்பத்தை மிகுவிக்கும் இன்சொல்லை உடையார்க்கு. துன்புருவும் துவாமை இல்லாகும் துன்பத்தை மிகுவிக்கும் நல்குறவு இல்லையாம். உரை குறிப்பு: நா முதலிய பொறிகள் சுவை முதலிய புலன்களை நுகராமை உடமையின் துவாமை என்றார். யார் மாட்டும் இன்புருவும் இன்சலவர்க்கு பகையும் நொதுமலும் இன்றி உள்ளது நண்பே ஆம். ஆகவே அவர் எல்லா செல்வமும் எய்துவர் என்பது கருத்து.
இந்த குரல்லே ரெண்டு முதல் குரல்லே இன்சொல்லுக்கு இலக்கணம் சொன்னார். அடுத்த ரெண்டு குரலிலே முகமலர்ச்சியும் இன்சொல்லும் தான் அறம், அதுதான் முக்கியமான அறம், கொடுத்தல் அதற்கு பிறகுதான் வரும் என்று சொன்னார். இப்ப நமக்கு எதையும் பயன் நோக்கி செய்து பழகியவர்கள் நாங்கள். இது செய்தால் என்ன வரும் என்ற கேள்வி எழாமல் நாங்கள் ஒரு காரியமும் செய்வதில்லை. அது நம்ம இயல்புதானே. ஆகவே நாங்கள் உடனே கேட்போம், இந்த இன்முகம் காட்டுவது இன்சொல் பேசுவதெல்லாம் என்ன லாபம் சார்? திருவள்ளுவர் சொல்றாருங்கிறது சொல்லிட்டு போவார், நமக்கு என்ன கிடைக்கும் என்று கேள்வி கேட்போம் என்று திருவள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது. அதனாலே அவர் அந்த பயனை இந்த குரலிலே சொல்லுகிறார். அதாவது நீ இன்சொல் பேசி இனிய முகம் காட்டினால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று தானே கேட்கிறாய், அதை சொல்லுகிறேன் என்று இந்த குரலிலே சொல்லு. குரல் படிங்க.
துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு.
எல்லாரிடத்தும் இனிமை பயப்பதாகிய இன்சொல்லையும் இன்முகத்தையும் ஒருவன் காட்டினால் துன்பத்தை தருவதாகிய வறுமை அவனுக்கு இல்லாமல் போகும். என்ன சார் இது, அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு என்று நாங்கள் நினைப்போம். அதற்கு பரிமேலழகர் விளக்கம் சொல்ல வர்றார். துன்புருவும் துவாமை இல்லாகும், அதுதான் குரல். துன்பத்தை தருவதாகிய இந்த அணு வறுமை என்றுதான் அதற்கு அர்த்தம். பரிமள வறுமை, அதாவது ஒரு பொருளை அனுபவிக்கிற தன்மை இல்லாமல் போனால் அதற்கு வறுமை என்று பெயர். நல்ல லட்டு இருக்கிறது, அதை சாப்பிட என்னால் முடியவில்லை என்றால் அது வறுமை. நல்ல உடை இருக்கிறது, அதை போட முடியவில்லை என்றால் வறுமை. அனுபவம் இன்மைக்கு வறுமை என்று பெயர். ஆகவே துன்பத்தை தருவதாகிய அனுபவம் இன்மை இல்லாமல் போகும் இன்பத்தை, அதை இன்சொல் பேசி இனிய முகம் காட்டினால் அது இல்லாமல் போகும் என்றால் இல்லாமல் போகும். எப்படி இல்லாமல் போகும் என்பதற்கு பரிமேலழகர் விளக்கம் சொல்லுகிறார். நீ இனிய முகம் காட்டி உண்மையான இன்சொல் உள்ளத்திலே இருந்து பேசினால் உனக்கு எல்லாரும் நண்பர்களாகி விடுவார். நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், உறவிலே மூன்று நிலை உண்டு. உறவு, பகை, நொதுமல் என்று மூன்று சொல். இந்த நொதுமல் என்ற சொல் பயிற்சியிலேயே இல்லை என்றபடியால் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நொதுமல் என்றால் விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. சில பேரை காணுகிற பொழுது எங்களுக்கு வெறுப்பும் வருவதில்லை, விருப்பம் வருவதில்லை. அதுக்கு அந்த உறவுக்கு நொதுமல் உறவு என்று பெயர். இந்த மூன்று நிலை உறவுகள் உண்டு. இப்ப இனிய முகங்காட்டி இனிய சொல் பேசுகிறீர்கள், யாரிடம் பேசுகிறீர்கள்? எல்லாரிடமும் பேசுகிறீர்கள். யார் மாட்டும் என்றார். எல்லாரிடமும் நீங்கள் அப்படி பேசினால் உங்களுக்கு நட்பு இருக்குமே தவிர பகையும் இருக்காது, முதுமலும் இருக்காது. நீங்கள் காணுகிற எல்லாரோடும் இனிய முகம் காட்டி இனிய சொல் பேசினால் எல்லாரும் உங்களுக்கு நண்பர்களாகி விடுவார்கள். அப்படி எல்லாரும் நண்பர்களாகி விட்டால் எல்லாரும் ஏதோ வகையிலே உங்களுக்கு துணை புரிவார்கள். எல்லாரும் ஏதோ வகையிலே உங்களுக்கு துணை புரிந்தால் அனுபவத்துக்குரிய பொருள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே துவாமை உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அதனாலாவது இன்முகத்தை காட்டி இன்சொல்லை படியுங்கள். இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்ற பொழுது, நீ நல்ல படிச்சா ஒரு சாக்லேட் வாங்கி தர்றேன் என்று சொல்லுகிறோமே, இந்த படிக்கிற ஆசை ஊட்டுகிற முறை. திருவள்ளுவரும் அதைத்தான் செய்தார். இன்சொல் இன்முகம் ரெண்டுக்கும் வரை விளக்கம் சொல்லிவிட்டு அதை நீ பண்ணினா உனக்கு உலகத்திலே அனுபவத்துக்குரிய பொருள் ஒன்றும் இல்லையாமல் போய்விடும். எது வேண்டுமானாலும் உனக்கு கிடைக்கும். உனக்கு கார் இல்லையா, ஒரு நண்பன் வந்து உன்னை கார்ல ஏற்றி கொண்டு போவான். கார் உன் பேர்ல இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? கார்ல நீ போனால் போதாதா? அது போல உனக்கு ஒரு ஹோட்டல்ல பெரிய சாப்பிட இருப்பான், ஒரு நண்பன் கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட வைப்பான். ஆகவே உலகத்திலே உள்ள எல்லா அனுபவங்களும் உனக்கு கிடைக்கும். நீ இந்த இன்முகத்தோடும் இன்சொல்லோடும் கூடிய ஒருவனாக இருந்தால் என்று பயன் கூறி அதன் மேலே நாட்டம் உண்டாக்குகிறார் திருவள்ளுவர்.
யார் உரை யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு, எல்லார் மாட்டும் இன்பத்தை மிகுவிக்கும் இன்சொல்லை உடையார்க்கு, துன்புருவும் துவாமை இல்லாகும் துன்பத்தை மிகுவிக்கும் நல்குறவு இல்லையாம்.
நல்குறவு என்றால் வறுமை, அது புதுச்சொல், இன்றைக்கு பயிற்சியிலே இல்லாத சொல் நல்குறவு என்றால் வறுமை, வறுமை இல்லாமல் போய்விடும்.
உரை குறிப்பு: நா முதலிய பொறிகள் சுவை முதலிய புலன்களை நுகராமை உடைமையின் துவாமை என்றார்.
வறுமைக்கு துவாமை என்ற ஒரு பெயர் இல்லை, வறுமைக்கு துவாமை என்ற ஒரு பெயர் இல்லை. ஏன் இங்கே திருவள்ளுவர் துவாமை என்று போடுகிறார் என்றால், அனுபவங்களை தர வேண்டிய பொறிகளுக்கு அனுபவம் இல்லாமல் போவதற்குத்தான் வறுமை என்று பெயர். இங்கே எனக்கு சாப்பிட விருப்பம் சாப்பிட முடியவில்லை, பார்க்க விருப்பம் பார்க்க முடியவில்லை, கேட்க விருப்பம் கேட்க முடியவில்லை, அனுபவிக்க விருப்பம் அனுபவிக்க முடியவில்லை, இதுக்கு பேர் தானே வறுமை. ஆகவே துவாமை என்றதுக்கு நான் ஏன் வறுமை என்று போட்டேன் என்றால், அனுபவம் இன்மையை அவர் சுட்டி இருக்கிறார், அதனாலே வறுமை என்று பெயர் போடுகிறேன் என்கிறார் பரிமளர்.
நா முதலிய பொறிகள் சுவை முதலிய புலன்களை நுகராமை உடைமையின் துவாமை என்றார். யார் மாட்டும்
எதனை துவாமை என்றார்? வறுமையை துவாமை என்றார் என்று நாம் பொருள் பண்ணிக் கொள்ள வேண்டும்.
யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு பகையும் நொதுமலும் இன்றி உள்ளது நண்பே ஆம்.
யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல்லவர்க்கு, எல்லாரிடத்தும் இனிய முகத்தையும் இனிய சொல்லையும் உடையவர்களுக்கு பகையின் நொதுமலும் இன்றி நண்பேதான் இருக்கும். நண்பன் நட்பு, எல்லாரும் நண்பர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு எந்த அனுபவமின்மையும் ஏற்படாது.
யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு பகையும் நொதுமலும் இன்றி உள்ளது நண்பே ஆம். ஆகவே அவர் எல்லா செல்வமும் எய்துவர் என்பது கருத்து.
அடுத்த குரல்
குரல் 95. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. உரை: ஒருவர்க்கு அணி பணிவுடையன் இன்சொலன் ஆதல். ஒருவனுக்கு அணியாவது தன்னால் தாழப்படுவார்கண் தாழ்ச்சியுடையனாய் எல்லார் கண்ணும் இனிய சொல்லையும் உடையனாதல். பிற அல்ல இவை இரண்டும் அன்றி மெய்க்கு அணியும் பிற அணிகள் அணி ஆகா. உரை குறிப்பு: இன்சொலனாதற்கு இனமாகலின் பணிவுடைமையும் உடன் கூறினார். மற்று அசைநிலை வேற்றுமை உடைமையான் பிற எனவும் இவை போல பேரழகு செய்யாமையின் அல்ல எனவும் கூறினார். இவை இரண்டு பாட்டானும் இனியவை கூறுவார்க்கு இம்மை பயன் கூறப்பட்டது.
இந்த குரல் பரிமளருடைய உரை நுட்பத்தை காட்டுகிற குரலிலே ஒன்று. எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. உலகியல் ரீதியாக பரிமேலழகர் திருவள்ளுவருக்கு செம்மையுறச் செய்கிற ஒரு உரை இந்த குரலினுடைய உரை. அதாவது என்ன சொல்ல வந்தார் என்றால், அணி என்றால் அழகை தருவது என்று அர்த்தம். இப்போ நாங்கள் நகை போடுகிறோம், அதற்கு அணிகலன் போடுகிறோம் என்கிறோம். அது போட்டால் அழகாக இருக்க வேண்டும், அதுக்கு தான் அணிகலன். இப்போ அழகில்லாதையும் போட்டால் அழகு என்கிறார்கள், அது ஒரு விஷயம். போட்டால் நம் அழகு கூட வேண்டும், அதனாலே அதுக்கு அணிகலன் என்று பெயர். ஒரு மனிதனுக்கு எது நல்ல அழகை தருகிற அணிகலன் என்று ஒரு கேள்வியை எழுப்பி திருவள்ளுவர் சொல்லுகிறார், பணிவுடையவனாகவும் இன்சொல்லுடையவனாகவும் ஒருவன் இருந்தால் அதுதான் ஒருவருக்கு அணி. ரெண்டு அணி, காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இந்த விளம்பரங்களில் காட்டுறார்களே, அந்த கடை இந்த கடை புதுசு புதுசாக அங்கெல்லாம் போக தேவையில்லை, நடிகர் பிரபு விளம்பரம் பண்ண தேவையில்லை, இப்படி பூட்டக்கூடிய ரெண்டு அணி இருக்கிறது என்கிறார் திருவள்ளுவர். எவ்வளவு சுலபமான அணி பாருங்கள். அந்த அணி, அந்த அணிக்கு சிறப்பு என்னவென்றால், அதோடு ஒப்பிடுகிற பொழுது மற்றவை எல்லாம் அணியே அல்ல என்று விட்டார். நீ வைராட்டியல் போட்டாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை. ரொம்ப எளிமையான ரெண்டு அணி இருக்கிறது, அதைத்தான் சொல்லுறார். பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவர்க்கு அணி. இதுதான்டா ஒருத்தனுக்கு நகை, இதை போட்டா உனக்கு அப்படியே அழகு வந்துடும். பணிவுடையவனாக இருந்துபார், இனிய சொல் பேசு, உன்னில வர்ற அழகு நீ எந்த நகையாலும் உண்டாக்க முடியாது. இப்ப நாங்க இது ரெண்டையும் செய்யறதில்லை, என் சொல்லும் பேசுறதில்லை, பணிவு எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. நம்மை நாம் வியப்பது என்பதை தமிழ் புலவர்களே இன்றைக்கு காட்டித் தருகிறார்கள். தமிழ் புலவர்கள் ஒரு காலத்திலும் தன்னைத்தான் வியக்க மாட்டார்கள். வியவக்க இஞ்ஞான்றும் தன்னை என்றார் திருவள்ளுவர். ஒரு நாளும் நீ உன்னை புகழ்ந்து கொள்ளாதே, பணிந்து பேசு, பணிய 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 உன்மேல் விருப்பம் வரும். ஏனென்றால் அது என்ன காரணம் என்றால் வேறொன்றும் இல்லை, பாருங்க, மனுஷர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஆணவம் இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் ஆணவம் இருக்கிறது. முற்றும் துறந்த ஞானிகளை தவிர எல்லாருக்குள்ளும் ஏதோ விகிதாசாரத்திலே ஆணவம் இருக்கிறது. அந்த ஆணவம் இன்னொருவன் தான் சிறந்தவன் என்று சொன்னால் அதை அங்கீகரிக்காது, அது பொது இயல்பு. பாருங்க, நான் தான் அழகு என்று சொல்லி பாருங்க, உடனே அவன் நேப்பான், வேறு குரங்கு முஞ்சி வேறு அழகுன்னு நேப்பான். உங்களோட ஒப்புற பொழுது நான் என்ன சார் அழகு என்று சொல்லி பாருங்க, இவனு நல்லத்தான் இருக்கிறான் மாதிரி இருக்கும். இது மனித இயல்பு பாருங்க. என்ற ஆணவம் மற்றவன் தன்னை உயர்த்துவதை சிரிக்காது. ஆகவே என்ன செய்ய வேண்டும், பணிவானவனாக இருந்தால் அவனை எல்லாருக்கும் பிடிக்கும், பணிவுடையவனாக இருந்தால் அது எவருக்கும் பிடிக்கும். பேசுகிற பொழுது வார்த்தையிலே பணிவு, செயலிலே பணிவு, எண்ணத்திலே பணிவு. இவ்வளவு பெரிய காவியம் செய்த கம்பன் என்ன சொன்னான், பூனையை போல நான் பால் கடலில் பால் குடிக்க வந்த பூனையை போல இருக்கிறேன் என்றான். எல்லா தமிழ் புலவர்களும் அவையடக்கம் பாடினார்கள். இன்றைய ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார் என்றால், தமிழ் புலவர்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை, அதனால்தான் இந்த அவையடக்கம் என்று ஒன்று பாடுகிறார்கள் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அது இவர்கள் பார்வை, நான் நரி கடலந்த பார்வை. அவர்கள் அவையடக்கம் பாடினதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று பணிவு எல்லாருக்கும் பிடிக்கும் என்றது ஒன்று, மற்றது அறிவினுடைய விஸ்தாரம் தெரிந்தவனுக்கு பணிவு தானாக வரும். அறிவு எங்கே போய் முடியும், அறிவுக்கு முடிவுண்டா, ஆகாயத்துக்கு முடிவில்லாதது போல அறிவுக்கும் முடிவில்லை. அதான் கம்பன் சொன்னது, பாரதி சொன்னான், எல்லையொன்றின்மை எனும் பொருள் என்றான். முடிவில்லை, முடிவில்லாத அறிவோடு அறிவு விளங்கிவிட்டால் நான் படித்தது கொஞ்சம் என்று எவனுக்கும் தெரியும். அறிவினுடைய விஸ்தாரம் தெரியாதவன் தான் கொஞ்சம் படிச்சுட்டு நான் நிறைய படிச்சுட்டேன் என்பான். அறிவினுடைய விஸ்தாரம் தெரிந்தவன் பணிந்துதான் பேசுவான். அது ஒரு அழகு, கற்றவர்களுக்கு பண்பானவர்களுக்கு அது ஒரு அழகு. ஆகவே திருவள்ளுவர் சொன்னார் ரெண்டு, ஒன்று பணிந்து இரு, அடுத்தது இன்சொல் பேசு. இது தருகிற அழகை வேற எந்த நகையும் தராது. நான் சொல்றது பாருங்க, நீங்க என்னதான் நகையா பூட்டி போய் ரொம்ப ஆணவமா பேசி இனிய வார்த்தையே இல்லாமல் முறைச்சு கொண்டிருங்கள், பாவம் இந்த நகை ஷோகேஸ்ல இருக்கிற அந்த இதுல மாட்டினதும் சரி, உங்க கழுத்துல மாட்டினதும் சரி, ரெண்டும் ஒன்றுதான், ஒரு பொம்மைக்கு மாட்டின மாதிரி தான் இருக்கு. இது இல்லாமல் நீங்கள் இனிய சொல்லும் பேசி மற்றவர்களுக்கு இன்முகம் காட்டினீர்களானால் அதுல வர்ற அழகுக்கு அழகு இல்லை. திருவள்ளுவர் சொன்னார் இந்த ரெண்டு நகைதான் நகை, மற்றவை இந்த ரெண்டு நகைதான் நகை என்று சொல்லிட்டு விட்டா கூட பரவாயில்லை. திருவள்ளுவர் மறுதலையாகவும் சொல்லுகிறார், பணியுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணி என்று சொல்லி நிப்பாட்ட இல்லையே, அல்ல மற்றுப்புற மற்றதொன்றும் நகை இல்லை என்றார். இதுக்கு பரிமாளர் செய்த உரை ரொம்ப நுட்பமான உரை. என்னவென்றால், இந்த தமிழ் புலவர்கள் தமிழை விளங்காமல் படித்து தமிழுக்கு ரொம்ப தீமை செய்தவர்களிலே முதலிடம் அவர்களுக்கு தான், தமிழ் புலவர்கள் தான் தமிழுக்கு ரொம்ப தீமை செய்தார்கள். அதாவது இந்த தமிழ் என்ன சொல்ல வந்தது என்று உணராமல் தமிழை படித்தார்கள். முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனோ என்னவோ தெரியவில்லை, ஒருவன் தற்கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி பண்ணினான், முடிவு பண்ணினான், வறுமை தாங்க முடியவில்லை, அவ்வளவு கஷ்டம். நாளைக்கு கைத்துல கயிறு கட்டி தொங்கி சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். எதுக்கும் ஊர்ல ஒரு பெரிய மனுஷனை போய் கேட்போம், அது சாகிறது நல்லதா என்று கேட்டுட்டு முடிவு பண்ணுவோம் என்று ஒரு முடிவு பண்ணினான். அந்த ஊர்ல ஒரு தமிழ் படித்தவர் இருந்தார், அவர் தானே திருக்குறள் எல்லாம் படித்தவர், அவரை போய் கேட்போம் அப்படின்னு போனான். போய் ஐயா ஒரு சந்தேகம் என்றான். இவர் கேட்டார், என்னப்பா என்ன, இல்லை எனக்கு ஒரு தெளிவு வேணும், அதுக்காண்டி உங்கள்கிட்ட வந்தேன். கேளப்பா என்ன தெளிவு வேணும்னு, எனக்கு வறுமை தாங்கல ஐயா, நாளைக்கு காலையில் கைத்தில் தொங்கி சாகலாம் என்று நினைக்கிறேன் என்றான் இவன். இவர் பதறினார், விடைப்பாவி அப்படி சொல்லாதே அப்படி சொல்லாதே என்றார். இவனுக்கு உள்ளுக்கு ஒரு சந்தோஷம், அப்போ என்ன சாக வேணாம்னு சொல்கிறேன்னு, அப்போ என்னையா நான் சாகப்படாதா, அதெல்லாம் இல்லைடா, கயிற்றுல தூங்கி சாகுறேன் என்று சொல்லாதே, கயிற்றில் தூங்கி சாகுறேன் என்று வடிவ அழகாக சொன்னார். இவருக்கு எண்ணத்துல தூங்க, இவன் தூங்குறது பெரிய பிரச்சனை இல்லை, கயிற்றில் தூங்குறானா கயிற்றுல தூங்குற இவருக்கு இலக்கணம் தான் பிரச்சனை. இப்படி படித்தவர்களால தான் தமிழ் செத்துது. நீ முதல் சாகராயா என்றல்லவா துடிக்க வேணும், இவருக்கு செந்தமிழ் பேசப்படணுமா? அதுல தான் இந்த தமிழ் ஒரு நையாண்டி மொழியா போய்விட்டது. நான் சொல்லுகிறது என்னவென்றால், இப்படி விளங்காத குரலிலே, புலவர்களாலே விளங்கப்படாத குரலிலே இந்த குரலும் ஒன்று. என்னென்றா, தமிழ் படித்தவங்களை பாருங்க, கம்பீரம் இருக்காது. பெரும்பாலும் தமிழ் படித்தவர்கள்ட்ட எல்லாருக்கும் ஆமாம் ஜாமி போடுவாங்க, அப்படிங்க ஐயா வணக்கங்க ஐயா வணக்கங்க ஐயா, இப்படியே ஒரு பொய் கும்பிடும் ஒரு கூளை கும்பிடும் போட்டுக்கொண்டு இருப்பது புலவர்களுக்கே பிடிக்கவில்லை. சும்மா ஒரு 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 பொய் வார்த்தை, பொய் ஒரு சும்மா ஒரு இச்சகம் பேசுவது. அவை சொன்னால் பிச்சைக்கு மூத்த பெருவாழ்க்கை என்றான். பிச்சைக்கு ஒரு அக்கா இருக்கு தெரியுமாடான்னு கேட்டாள். பிச்சைக்கு ஒரு அக்கா இருக்கு, அது என்ன என்றால் இந்த இச்சகம் பேசுவது, மற்றவனை சந்தோஷப்படுத்த பொய்யா கதை பேசுற பேச்சு ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்கு இச்சகம் பேசுதல் என்று அதுக்கு தமிழ்ல எடுத்து பிச்சைக்கு மூத்த பெருவாழ்க்கை என்று அதுக்கு பெயர் வைக்கிறார் அவ்வையார். ஆகவே இந்த இச்ச அவை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீர் என்று தமிழ் புலவர்களை பார்த்தால், டாக்டருக்கு படித்தவன் நிமிந்து நிற்கிறான், இன்ஜினியருக்கு படித்தவன் நிமிந்து நிற்கிறான், புரோக்டருக்கு படித்தவன் நிமிந்து நிற்கிறான், என்ன போல செய்தாலும் நிமிந்து நிற்கிறான். ஆனா தமிழ் படித்தவன் மட்டும் சும்மா கும்பிடுறதும் பணிகிறதும் ஆமா சார் வணக்கம் சார் இடம்புறதும். அப்ப ஏண்டா இது பண்றேன்டா, திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார் என்றான். இவன் பண்ணின பாவத்துக்கெல்லாம் அவர் தலையில கொண்டு போய் பழிய போடுறான். என்ன சொல்லியிருக்கிறான், அவர் தானே சொன்னார் பணிவுடையன் இன்சோலநாதல் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவேதான் நாங்க எல்லாருக்கும் பணிஞ்சு நடக்கிறோம். பரிமேலழகருக்கு இது பிடிக்க இல்லை. அதுதான் பாருங்க, அவர் தரவழி தமிழ் அறிஞர் இருக்கான், அவர் சொன்னார் திருவள்ளுவர் சொன்னதை விளங்காம நீ பண்ணிட்டு அந்த பழிய திருவள்ளுவர்களை போடாதே. உரை எழுதுற பொழுது என்ன எழுதினார் என்றா பாருங்க, பணிவுடையன் உரை வாச்சிட்டோமா? இல்லை வாச்சிட்டோம். பணிவுடையன் என்றதற்கு ஒரு உரை எழுதுகிறார். என்ன பொதுவா நாங்க எல்லாம் எப்படி உரை எழுதியிருந்தா என்ன எழுதியிருப்போம், பணிவுடையவனாகவும் இன்சொல்லுடையவனாகவும் ஒருத்தன் இருப்பதுதான் ஒருத்தருக்கு அழகு என்று போடுவோம் அல்லவா? பணிவுடையனுக்கு தனியா உரை எழுதுகிறார், இன்சொல்லநாதலுக்கு தனியா உரை எழுதுகிறார். குரல்ல எப்படி வருது, பணிவுடையன் இன்சொல்லநாதல் ரெண்டுக்கும் பொதுவா எழுதிருக்கலாம், பணிவுடையனாகவும் இன்சொல்லனாகவும் இருத்தல் என்று உரை எழுதியிருந்தா நம்ம லிஸ்டில் ஒருத்தரா இருந்திருப்பார் பரிமேலர். அவர் என்ன சொன்னார், பணிவுடையன் என்பதற்கு என்ன உரை எழுதினார் தெரியுமா, தம்மால் தாழப்படுவார்கண் தாழ்ச்சி உடையனாதல். சும்மா எல்லாரையும் கும்பிடாதே, ரொம்ப அது ரொம்ப கவனமா இருக்கு. சும்மா ஒரு பொய் கும்பிடு கும்பிடுதல் என்ற வேலையை தமிழ் படித்தவன் விட்டுற வேணும். யாரை கும்பிட வேணும் என்றா, ஒருத்தனை பார்த்தவனும் உன் மனம் நினைக்கதா, இவன் கும்பிடத்தக்கவன் நினைக்கதா, அவனை கும்பிடு. கும்பிட மாட்டேன் என்பது ஒரு ஆணவமாகவும் இருக்கப்படாது. சில பேர் அப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு ஒரு நாள் சொன்னார், வாழ்க்கையில வாரியாரை தவிர வேற ஒருத்தரையும் கும்பிட்டது இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ, என்னால் கும்பிடத்தக்கவர் வாரியார் என்பது அர்த்தம் இல்லை, நானே வாரியாரை கும்பிடுகிறேன் என்று அர்த்தம். அதாவது கும்பிடப்பட்டவர் பெரியாள் இல்லை, நான் பெரியாள் பண்ண ஒருத்தனையும் கும்பிடாத இவரை கும்பிட்டுட்டான் அப்ப என்ன தெரியுதா என்று தன்னை அடையாளப்படுத்துகிற முயற்சி, அதுவும் பிழை. வணங்க வேணுமானால் உன் மனது ஒருவரை கண்டவுடனே இவர் வணங்கத்தக்கவர் தான் என்று உன் மனம் சொல்லுகிறதா, அவனை வணங்கு. அதுதான் திருவள்ளுவர் பணிவுடையன் என்பதற்கு பரிமேல் எழுதுகிற உரை. இந்த உரை மட்டும் இல்லாவிட்டால் கும்பிடு சாமியா தமிழ் படித்தவன் அத்தனை பேரும் போயிருப்பான். தம்மால் தாழப்படுவார்கள் தாழ்ச்சி உடையனாதல், யாரை வணங்க வேணும் என்று உன் மனம் சொல்கிறதோ அவனுக்கு மட்டும் வணக்கம் போடு, மற்றவனுக்கு வணங்காதே. உன்னுடைய வணக்கத்தினுடைய பெருமதி தெரியாதவனை வணங்காதே. இதை நீயா சொல்றியா, திருவள்ளுவர் சொன்னாரா? திருவள்ளுவரே சொல்றார் சார். பின்னுக்கு ஒரு இடத்துல இதை உறுதிப்படுத்துகிறார் திருவள்ளுவர். எங்க சொன்னார் என்று கேட்டால், அகப்பட்டு ஆவாரை காணின் அவரின் மிகைப்பட்டு செம்மாக்கும் கீழ் என்று கீழ் மக்களை பற்றி ஒரு அதிகாரம் இருக்கிறது. திருக்குறளுக்கு விளக்கம் திருக்குறள்லேயே இருக்கிறது. என்ன சொன்னார் என்றால், கீழ் மக்களுடைய லட்சணம் சொல்லுகிறார். கீழ் மக்கள் எப்படி எல்லாம் இருப்பான் என்பதற்கு லட்சணம் சொல்லுகிற பொழுது இலக்கணம் சொன்னார், ஒருத்தன் பணிஞ்சு கும்பிட்டால் ஒரு கீழ்மகனை போய் நான் கும்பிட்றேன்னு வைங்க, அவன் என்ன நினைப்பானாம், கும்பிட்டது காணாது, இன்னும் கொஞ்சம் குழி வெட்டி கும்பிடு. கொஞ்ச காலத்துக்கு முதல் கும்பிட்டு கொண்டிருந்தார்களே, நான் கோயிலில் கும்பிட்டதே சொல்றேன். அதாவது அது என்ன எப்படி என்றால், அதுதான் பாருங்க, அதாவது கீழ்மகனுக்கு நாம் பணிஞ்சா அவன் என்ன செய்வான், ஓஹோ, இவரே பணிகிறார், அப்ப நான் பெரிய ஆளா கொண்டு அவனுக்கு எண்ணம் வந்து என்ன கொஞ்சம் நிமித்திருந்து என்ன ஒருக்கா வடிவா கும்பிடுவான். திருவள்ளுவர் சொல்றாரு, அகப்பட்டு ஆவாரை காணின் அவரின் மிகைப்பட்டு செம்மாக்கும் கீழ். நான் ஒரு பெரிய ஆளு இப்படி நிமித்திருப்பானா, அவனுக்கு கும்பிடவே கும்பிடாதே, விறகு தலையனுக்கு விறகால் அடிக்கிறது தான் வழி, அவனை கும்பிடாதே. திருக்குறள் படித்து தப்பான முடிவை நீங்கள் உங்கள் பிழையான கருத்தாலே எடுத்துக்கொள்ளாதீர்கள். திருவள்ளுவர் சொல்லுகிறார், பரிமாள அதை வச்சு தான் பரிமாளர் சொல்லுகிறார். பின் குரலை படிச்சிருப்பார், அதுக்கு தான் உரை எழுதுற பொழுதுதார், தம்மால் தாளக்கடுபடுவார்கள் தாட்சி உடைய நாதல். சரி, அப்ப பணிவுடையனுக்கு இந்த உரை, இன்சொலநாதல் ரெண்டையும் அல்லவாணி என்றார். இன்சொலநாதல் என்றதுக்கு பரிமாள் எல்லார் கண்ணும் இன்சொலநாதல், இனிய வார்த்தை நீ எல்லாரிடமும் பேசுறதாலே ஒரு நெட்டம் வராது, இனிய வார்த்தையே எல்லாரிடத்திலும் பேசு. பணிகிற பொழுது தக்கவனை மட்டும் பணி, இது பரிமேலர்கள் இந்த விளக்கம் சொல்லாவிட்டா இந்த குரலை நாங்கள் தப்பா புரிஞ்சுக்கொண்டு எல்லாரையும் கும்பிட்டு நாம கீழ்மக்களா போய் விடுவோம். இதுக்குதான் பரிமேலர்கள் படிக்க வேணும்ங்கிறது. பரிமேலர்கள் ரொம்ப தெளிவா எழுதினார், பணிவுடையன் ஆதல் என்றால் தம்மால் தாழப்படுவார்கள் தாட்சியுடையனாதல், இன்சொலநாதல் என்பது எல்லார்கண்ணும் இன்சொலநாதல்.